SBS தமிழ்.
வெளிநாடு சென்று ஐஎஸ் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து போராடிய ஆஸ்திரேலிய குடியுரிமையுள்ளோர் 2 வருடங்களுக்கு ஆஸ்திரேலியா திரும்ப முடியாதபடியான சட்ட முன்வடிவு பிரதிநிதிகள் சபையில் லேபர் கட்சியின் ஆதரவுடன் நேற்று நிறைவேறியுள்ளது. தற்போது செனட் சபை அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 230 வரையிலான ஆஸ்திரேலியர்கள் மத்திய கிழக்கில் இடம்பெற்ற மோதல்களில் இணைந்திருந்ததாகவும் அதில் 100 பேர்கள் வரை உயிரிழந்துவிட்டதாகவும் நம்பப்படுகிறது. தற்போது நாடு திரும்ப காத்திருப்போரில் பலர் பெண்கள் மற்றும் சிறுவர்களாகும். அரசின் குறித்த சட்ட பிரேரணை பற்றி கூறியுள்ள உள்விவகார அமைச்சர் பீட்டர் டட்டன் வயது மற்றும் பாலினம் பற்றி மக்கள் கவனம் செலுத்தக்கூடாது என தெரிவித்தார்.
The way in which we're approaching this, I think, is reasonable. And I want to be very clear about this. The advice to me is that some of these women are as bad as any of the men that we've seen. So let's be realistic about those that we're bringing back.
ஆஸ்திரேலியா நோக்கி 5 இலங்கையர்களுடன் வந்து கொண்டிருந்த படகினை ஆஸ்திரேலிய கரையோர பாதுகாப்பு படையினர் கடல் நடுவில் மறைத்து திருப்பி அனுப்பியிருப்பதாக உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் நேற்று நாடாளுமன்றத்தில் கூறினார். கடந்த மே மாதம் இவ்வாறு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த 20 இலங்கையர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவத்துக்கு பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். திருப்பி அனுப்பப்பட்ட படகில் இருந்த அனைவரும் ஆண்கள் என்று தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் இச்சம்பவம் சரியாக எப்போது நடைபெற்றது என்ற விவரங்கள் தெரிவிக்கவில்லை. கடந்த மே மாதம் மாத்திரம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கொண்டிருந்த 40 அகதிகள் கடலில் மூழ்கி இறக்க விடாமல் ஆஸ்திரேலிய படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டு சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டது தொடர்பிலான குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள ஊடகவியலாளர்கள் மீதான வழக்குகளை கைவிட தயாராக இருப்பதாக ஃபெடரல் போலீஸின் புதிய தலைவர் ரீஸ் கர்ஷோ தெரிவித்துள்ளார். ஏபிசியின் சிட்னி தலைமையகம், நியூஸ்கோப் ஊடகவியலாளர்களின் கன்பரா வீடு ஆகியன கடந்த மாதம் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன. இதன்போது 3 பேருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில் ஏபிசியின் சட்ட நடவடிக்கை காரணமாக அவை இடைநிறுத்தப்பட்டிருந்தன. வரும் அக்டோபர் மாதம் பதவியேற்கவுள்ள ரீஸ் கர்ஷோ நடைபெற்ற புலனாய்வுகளை மீளாய்வு செய்யவுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
What I'll be asking for when I start in early October is for a briefing, and you have an incoming commissioner's brief, and I'll be having a look at all those issues. And in relation to the media freedoms, I believe in those our democracy, and that's the approach I'll take.
பிரித்தானியாவில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவிக்கு நடந்த போட்டியில் போரிஸ் ஜான்சன் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவ்வெற்றி மூலம் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக உள்ள போரிஸ் ஜான்சன் பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேயின் அமைச்சரவையில் இதுவரை பணியாற்றியது தனக்கு பெருமை என்று கூறியுள்ளார். தலைமை பதவிக்கு நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஜெர்மி ஹாண்ட் 46,656 வாக்குகள் பெற்ற நிலையில் போரிஸ் ஜான்சன் 92,153 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியை ஒன்றிணைப்பதுடன் பிரெக்ஸிட் நடவடிக்கையை பூர்த்தி செய்வதும் அவரது முக்கிய உடனடி கடமைகளாக காணப்படுகின்றன. இதேவேளை யூகே ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையில் ஒரு சுதந்திர வர்த்தகம் தொடர்பிலான ஒப்பந்தம் பற்றி போரிஸ் ஜான்சனுடன் இணைந்து செயலாற்ற தாம் ஆவலுடன் இருப்பதாக ஆஸ்திரேலிய விவசாய அமைச்சர் பிரிஜெட் மெக்கன்சி தெரிவித்துள்ளார்.
Well, it's not a matter of whether I'm pleased or not. He is the UK's Prime Minister, and I know Australia looks forward to working with him. And obviously excited about the potential of a UK-Australia free trade agreement when we're able to have that conversation and the benefits that will flow on to regional Australia as a result of that.
புதிதாக பதவியேற்றுள்ள லேபர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பீட்டர் மர்ஃபி தனது கன்னியுரையில் தனக்கு ஏற்பட்ட புற்றுநோய் மற்றும் அந்நோய்க்கெதிரான தனது போராட்டம் பற்றி குறிப்பிட்டார். மக்கள் தமது ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை வழங்கும்படியும் தனது புற்றுநோய் பற்றிய இப்பேச்சானது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என தான் நம்புவதாகவும் விக்டோரிய மாநில டங்க்லி தொகுதி உறுப்பினரான பெட்ரா மர்ஃபி தெரிவித்தார்.
Ladies, check your breasts. Men, stop ignoring what your body's telling you. Fellow members of this parliament, listen to the experts who warn that the promise of universal health care is under threat. Commit to the reform and funding that our health system needs.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். விக்டோரிய மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக இருவர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று விக்டோரிய மரண விசாரணை பிரிவு தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் 360 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள மரண விசாரணைகள் பிரிவு, இவ்வருட இறுதியில் இந்த எண்ணிக்கை 740 உயரும் என்று அஞ்சுவதாக குறிப்பிட்டுள்ளது. இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 34 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 30 காசுகள், 96 சிங்கப்பூர் சதங்கள், 2.88 மலேசிய ரிங்கித். இனி விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் ஆகஸ்ட் 1 எட்ஜ்பஸ்டனில் ஆஷஸ் கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது ஆட்டம் ஆரம்பமாக உள்ள நிலையில் 4 பயிற்சி ஆட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. டிம் பெயின் மற்றும் டிராவிஸ் ஹெட் தலைமையில் இடம்பெறும் இந்த ஆட்டத்தில் 1 201 ஓட்டங்களுக்கு 17 விக்கெட்டுகள் வீழ்ந்துள்ளமை கிரிக்கெட் ஆர்வலர்களை வியக்க வைத்துள்ளது. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மழை ஓயும், 19 செல்சியஸ். அடிலேட் மேகமூட்டமான காலநிலை, 17 செல்சியஸ். மெல்பர்ன் பெரும்பாலும் மேகமூட்டம், 17 செல்சியஸ். ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை, 16 செல்சியஸ். கன்பரா காலை உறை பனி, வெயிலார்ந்த காலநிலை 15 செல்சியஸ். சிட்னி வெயிலார்ந்த காலநிலை 20 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மேகமூட்டமான காலநிலை 23 செல்சியஸ். டாவின் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 31 செல்சியஸ். சமையல் தொடர்பிலான ஆஸ்திரேலியாவின் பிரபல எழுத்தாளர் மார்க்ரெட் ஃபல்டன் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 94. மார்க்ரெட் ஃபில்டன் 1968 ஆண்டுகளில் மார்க்ரெட் ஃபில்டன் குக் புக் எனும் சமையல் புத்தகம் மூலமாக மிக பிரபலமடைந்திருந்தார். 1983 ஆண்டில் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தொலைக்காட்சிகளின் அதீத பாவனைகளுக்கு முன்னதாகவே தனது பிரபலமான சமையல் புத்தகங்கள் மூலம் இத்தாலிய, பிரெஞ்சு, கிரேக்கம், ஸ்பானிஷ் மற்றும் சீன உணவு வகைகளின் கவர்ச்சியான சுவைகளை வெவ்வேறு உள்ளூர் முறைகளில் ஆஸ்திரேலிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் மார்க்ரெட் ஃபில்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil